ಮೊದಲ ಭಾಗ ಮೊದಲ ಖಂಡ ಉಪನಿಷತ್ ಇದನೇಕ ಏವ ಅಗ್ರ ಆಸೀತನ ಬ್ರಹ್ಮತ್ತೈ ಚೊಲ್ಲ ಕೂಡಗಿದ ಪಗದಿಯಾನದು ಆರಂಭಿಸುತ್ತೆ. ಈ ಆತ್ಮಾನು ಚೊನ್ನತ್ತಿನಾಲೆಯೇ ನಮಕ್ಕೆ ಆತ್ಮ ಪಡೆದನಾಲ ಕಡಕಿಲ ಅಂತ ಸೊನ್ನ ಆತ್ಮನ ಆತ್ಮೋದೇ ಆತ್ಮ ಎಲ್ಲ ಬಿಲ್ಲದಕ್ಕೆ ಆತ್ಮ ಅನು ಎಂಗು ಪರವಿ ಇಂಗು ಪೊರುಳಕ್ಕೆ ಆತ್ಮ ಅನ್ನು ಬೇರೆ ಅಲ್ಲದೆ ಉಲಹತ್ತಲ ಇರ್ತಾರೆ ಎಲ್ಲಗಳೆಯೂ ತನ್ನಡತ್ತಲ್ಲಿ ಒಡಿಕಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆತ್ಮ ಅನ್ನು ಬೇರೆ ಅಲ್ಲ ಎಂಗು ಪೊರುಳೋಡ ಕೂಡ ಹೋಗಕೊಡಿದಾನ ಪೊರುಳಕ್ಕೆ ಆತ್ಮ ಅನ್ನು ಬೇರೆ ಆಯ ಆಪ್ನೋದೇಹೆ ಅತ್ತೇಹೆ ಅತತೇರ್ವ ಅತ ಸಾತತ್ಯ ಗಮನೆಂಗರ ಧಾತು ಅದ ಭಕ್ಷಣೆಂಗರ ಧಾತು ಆಪ್ತು ವ್ಯಾಪ್ತವುಂಗರ ಧಾತು ಮೂಣು ಧಾತುವುಕ್ಕೂ மூணு அர்த்தத்தையும் சொன்னார். அந்த மூணு தாத்துல இருந்தும் ஆத்ம பதத்தை மனின் பிரத்யத்தை போட்டு நாம வரவழைக்கலாம் வையாக்கரண உற்பத்தியினால. ஆயார் இப்படிப்பட்டதான ஆத்மா வை பிரசித்தமாக இருக்கு. பிரசித்தமாக இருக்குன்னா எல்லா உபநிடத்திலையும் சொல்லியிருக்கு. அந்த ஆத்மாவை எப்படி சொல்லுக்கு பிரம்ம விதாப்னோதி பரம் அப்படின்னு பரசப்தத்தோட சொல்லி எஸ் சர்வஜ்ய சர்வவித எஸ் யஜானமயம் தப அப்படிங்கிற இன்னொரு படத்துல சர்வஜம் சர்வவித்து அதே போல இந்த ஆத்மாவை சர்வசம்சார தர்ம விலட்சணமாக இன்னொரு உபநிடத்துல சொல்லியிருக்கேன் யோசனாயா விவாதேஜரா மிருத்யம் சோகம் உத்தியேதி அப்படின்னு உதாரணத்துல அசனாயாது சர்வசம்சார தர்ம வர்ஜிதமாக சொல்லியிருக்கேன். அதே போலயே இன்னொரு இடத்துல அஜரா அமரஹா அமிர்தா அபயஹான்னு சொல்லியிருக்கு சாந்தோக்கியத்துல பூமி வித்தியர். இப்படி எல்லா உபநிடத்திலையும் பிரசித்தமாக இருக்கக்கூடியதான அந்த ஆத்மா வை இதமேக ஏவ அக்ராசி அந்த ஆத்மாவாகத்தான் இதம் இது என்று அழைக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் இது இது அப்படியா இருக்குன்னா இதுன்னா எதுன்னு உலகத்தில் எல்லோருக்கும் காமன் உபநிடம். இப்போ எல்லோரும் இதுன்னு எதை சொல்கிறாளோ அதெல்லாம் முன்னால் ஆத்மாவாக இருக்கும். நீங்கள் இதுன்னு எதை சொல்ல பொருள் உங்களுக்கு முன்னால காணப்படக்கூடியதான பொருள்னா இது டேபிள் இது சேர் இது புத்தகம் இது மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆயால் இது என்று யாரார் எதை சொல்கிறாளோ அவைகளெல்லாம் முன்னால ஆத்மாவாக இருந்ததுன்னா இந்த உலகமே முன்னால ஆத்மாவாக இருந்தது. ஆத்மாவா இதனேகையே வாசி திருட்டிக்கு முன்னால அப்படி இது வரைக்கும் நமக்கு அர்த்தம் தெரியாச்சு. அப்புறம் ஒரு சந்தேகம் பதம் பதார்த்த
ஆத்மாவா இதம் அக்ராசி
எல்லாம் ஆத்மஸ்வரூபமா இருந்ததுன்னு அர்த்தம். அங்கே அசத்வாயுதம் அக்ர ஆசீத்னா இப்பொழுது நாம் தனித்தனியா ஒவ்வொரு பொருளையும் பிரிச்சு பிரிச்சு அறிகிறோமே இது டேபிள் இது மேஜா இது சிக்கலா இது மனை இது புஸ்தகம் இது மனுஷன் இப்படி தனித்தனியாக பார்க்கிறோமோ இப்படி தனித்தனியாக இல்லை எல்லாம் ஆத்மஸ்வரூபமாக இருக்குது. அங்கே அசத்வாயுத மக்ராசித்துன்னா சத்துன்னு பிரித்து பார்க்கக்கூடியது அசத்துன்னு பிரிக்காமல் ஒன்றாக மத்தையாக இருந்தது. அப்போ அதுவும் என்ன அதுவும் இதே அர்த்தம் தான். அதனால் அந்த ஆத்மாவாயுதமே கைவாகராசித்துன்னு சொன்னார். பதமும் பதார்த்தமும் வாக்கியார்த்தமும் சொல்லியாச்சு. பத பதார்த்த வாக்கியார்த்தம் சொன்ன பிறகு ஆட்சேபசிய சமாதானம் அது சொல்லணும். பாஷ்யம்னா என்ன அர்த்தம் முதல்ல பதம் சொல்லணும் பதார்த்தங்களை சொல்லணும் பதட்சேதா பதார்த்தோக்தி விக்கிரக வாக்கிய யோஜனா ஆட்சேபசிய சமாதானம் இந்த அஞ்சும் சொன்னதான் பாஷ்யம். ஆகையால் இதை சொன்னதுமே ஆட்சேபம் வந்தது அதுக்கு சமாதானம் சொல்றார். என்ன ஆட்சேபம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டார். என்ன சிருஷ்டிக்கு முன்னால எல்லா பொருளும் ஆத்மாவா இருக்குங்கிற இப்ப இல்லையோ இப்ப வந்து அனாத்மாவா இது அப்படின்னு கேட்டேன்னா சிருஷ்டிக்கு முன்னாலும் ஆத்மாவாக தந்தது இப்பவும் ஆத்மாவாக இருக்கு முன்னாலேயும் ஆத்மாவா இருக்கு இப்பவும் ஆத்மாவா இருக்குன்னு எப்படி அப்படின்னு கேட்டேன்னா தங்கத்திலிருந்து உண்டான பொருள்கள் எல்லாம் தங்கமா இல்லையா தங்கத்திலிருந்து வலை பண்றேன் செங்கில் பண்றேன் மோதிரம் பண்றேன் தோடு பண்றேன் எல்லாமும் தங்கம் தானே. இந்த செங்கிலித்தோடு வளையன்னு சொல்றதுக்கு முன்னால என்னமா இருந்தது வெறும் தங்கம் தான். இப்ப என்ன பண்றீங்க தங்கத்தோடு தங்க செங்கிலி தங்க வளையம் தங்க மோதிரம் அப்படிங்கிறது இவைகள்லாம் தங்க மோதிரம்னு சொல்றதெல்லாம் இது சுல்தான் உண்டாடுறதுக்கு முன்னால என்னமா இருந்தது தங்கமா இருந்தது வெறும் தங்கமாக மட்டும் இருந்தது. இப்ப தங்கமாகவும் மோதிரமாகவும் இருக்கு தங்கம் இல்லாம இல்லை தங்கமாகவும் இருக்கு மோதிரமாகவும் தங்கமாகவும் இருக்கு வளையாகவும் அதே மாதிரி எல்லாமே வெறும் ஆத்மா தான் இருந்தது. அந்த ஆத்மாவிலிருந்து வந்ததான பதார்த்தங்கள் எல்லாமே உலகத்துல காணப்படுகிறது, உலகமாக காணப்படுகிறது. ஆகையால் இப்பொழுது உலகம்னு சொன்னா இதுன்னு சொன்னா இது ஆத்மதான் உலகமாகவும் காணப்படுறது. தங்கமே தங்க வலையாக எப்படி காணப்பட்டதோ இப்படி ஆத்மாவே ஆத்மா ஜகத்தாக காணப்படுகிறது. ஆமா, தங்கத்துல தங்க மோதிரம் தங்க வளையன்னு நான் சொல்றேன், நீங்க சொன்னா புரிஞ்சுக்கிறேன். இந்த தூணை பார்த்து இது ஆத்மான்னு சொன்னா புரியலையே, தூணை பார்த்து புஸ்தகத்தை பார்த்து இது ஆத்மான்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோமா? புரிஞ்சுக்கிறோம். தூண்னா அது வேற, ஆத்மா வேற, இது அனாத்மான்னு வச்சுட்டு இருக்கோம். அதான நம்மளுடைய ஒரு பரிபாட்டி, இதெல்லாம் ஜடமான பொருள், இது உபயோகம் இல்லை, இதெல்லாம் மீத்தியா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பப்பட்ட நீங்க ஆத்மா தான் இதுவாக இருக்குன்னு சொன்னா என்னமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, அதுக்காகத்தான் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன்னு ஆரம்பிச்சிருக்கார். அடுத்த பாக்கியம் அதான் பாக்கியம். யதா சலிலா பிருதக் தேன நாம ரூப வியாகரணாத் பிராக் சலிலைக சப்த பிரத்ய கோசரம். யதா எப்படி சலிலாத் பிருதக், ஜலத்தை விட சலிலம் கமலம் ஜலம், சலிலம்னா ஜலம்னு அர்த்தம். சலிலாத் பிருதக் ஜலத்தை விட வேறாரதாக தேன நாமரூப வியாகரணா பிராக், தேனம்னா நுரை, சமுதிரத்தினுடைய நுரை வருதோ இல்லையோ அதுக்கு தேனம்னு இருக்கு. இந்த ஜலத்தை விட ஜலத்துல இருந்து நுரையானது வருது. இந்த நுரையானது தான் வரத்துக்கு முன்னால எங்கமா இருந்தது? சமுதிர ஜலமா இருக்கு. அதான் சலிலாது புரதக்கு தனியாக தேன நாமரூப வியாகரணாது, தேனம் எனக்கூடியதான உருவமும் பேனம் எனக்கூடியதான பெயரும் வருவதற்கு முன்னால அந்த பேனமானது அந்த நுரையானது எப்படி இருந்தது? சலிலைக சப்த பிரத்ய கோசரம், அந்த நுரையும் நீங்க இத்தனை நாளாக ஜலம் என்று தான் சொல்லி கொண்டிருந்தேள், ஜலத்திலிருந்து வந்ததான அந்த நுரைய ஜலமென்றே சொல்லி கொண்டிருந்தேள். இப்ப என்னாச்சு? ஏவ பேனம் யதா சலிலா பிருதக் நாம ரூப பேதேன வியாக்கிருதம் பவதி, அதே நுரையானது அந்த ஜலத்திலிருந்து தனியாக அகப்படும் காலத்தில், தனியாக அகப்படல, ஜலத்தோட ஜலமா இருந்தது, ஜலம் என்று மட்டும் சொன்னோம். அந்த ஜலமானது கரையை வந்து இடிச்சு அதுலேருந்து நுரை வந்த பிறகு அந்த நுரையானது ஜலத்திலிருந்து தான் வந்திருக்கு, நமக்கு நன்றாக தெரியுது. அந்த ஜலத்தோலத்தான் இருக்கு. இப்பொழுது அந்த நுரைய நுரையன்னு சொல்ல ஆரம்பிச்சு, ஜலமாகத்தான் இருந்தது, ஜலத்திலிருந்து தான் உண்டாச்சு, இந்நேரம் நுரையன்னு சொல்லலையே, இந்நேரம் ஜலம் தானே சொன்னேள், இப்ப நுரையன்னு ஏன் சொல்றேன் சுவாமி? தனியா ஒரு உருவம் வந்திருக்கு சார், வெள்ள வெள்ளையன்னு ஒரு உருவம், ஜலத்துக்கு வந்து ஒரு கலரும் இல்லை, ஆனா இந்த நுரையானது வெள்ள வெள்ளையல்னு இருக்கு. இந்த ஒரு உருவம் வந்ததுமே அதுக்கு நுரையன்னு பேரை வச்சிருக்கு. இந்த நுரையானது தான் உண்டாகிறதுக்கு முன்னால ஜலமாகத்தான் இருந்தது, ஜலம் என்று தான் அழைக்கப்பட்டதான ஒரு பதார்த்தமானது இப்பொழுது ஜலம் என்றும் நுரையென்றும் ரெண்டு விதமாக கூப்பிடப்படுகிறது. யதா சலிலா, எப்பொழுது ஜலத்தை விட்டு பிருதக்க தனியாக நாமரூப பேதேன வியாக்கிருதம் பவதி, நுரை என்ற பெயருடனும் வெளுப்பான உருவத்துடனும் ரூபமன உருவம் பேதேன வியாக்கிருதம் பவதி, ஜலத்தை விட பின்னமாக வேறாக தெரிகிறதோ ததா அப்பொழுது சலிலம் பேனம் சா, இது என்னது? ஜலமும் நுரையும் ரெண்டையும் சொல்ல, முன்னால வெறும் ஜலம் மட்டும் சொல்லிட்டு இருந்தேள், ஜலமும் நுரையும் தங்கமும் வளையும் அப்படின்னு சொல்றேள், அப்படி சொல்றேள் சலிலம் பேனஞ்சா இது அநேக சப்த பிரத்திய பாக், அநேக சப்தங்கள்னால் சொல்லி கொண்டிருக்கேள், ஜலம் என்றும் சொல்றேள் நுரை என்றும் சொல்றேள், முன்னால வெறும் ஜலம் என்று தான் சொன்னேள், இந்த நுரையானது தான் தனியாக அகப்படுவதற்கு முன்னால வெறும் ஜலம் என்று தான் சொன்னேள், இப்பொழுது தனியாக அகப்பட்ட பிறகு இது ஜலம் இது நுரை அப்படின்னு தனித்தனியா எப்படி சொல்றேளோ, அநேக சப்த பிரத்திய பாக், அநேக சப்தங்கள் நான் சொல்லுகிறீளோ ஏவமேவா, இப்படியே சலிலமேவே ஏக சப்த பிரத்திய பாக், அதோட இல்ல நுரையாச்சு இல்ல எல்லாம் ஜலம் தான் சார் அப்படிங்கிறோம். இன்னொரு பார்த்து அது நுரை இது ஜலம்னா எல்லாம் ஜலம் தான் போகணும். அதே இது பார்த்து சமுதிரத்துல அலையண்ணா சுழல்னா குமுழ்னா இல்லை தானே, எல்லாம் சமுதிரம் தானே, உங்களுக்கு தனித்தனியா காணப்படுறது எல்லாம் ஜலம் தான், அலையில ஜலத்தை தவிர வேற ஏதாவது இருக்கும்? அதே சார் அலையன்னு சொல்றேன், வெறும் ஜலம் தானே சார், வெறும் ஜலம் தான், அது மேல அப்படி ஒரு ஷேப் வந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சேன், சமுதிரத்தை அலையம்பே சமுதிரத்தை ஜலம்பே சமுதிரத்தை சுழல்மே சொல்ற சமுதிரத்தை முழுக்கு குமுழும்பே சமுதிரத்தை பேனம்ப, இன்னொரு எல்லா கடைசியில் என்ன சொல்வேன், எல்லாம் ஒரு சமுத்திரம் சொல்லுவேன். அதே போல ஒரே ஆத்மா தான் இருந்தது. அந்த ஆத்மாவாத தூணாகவும் துரும்பாகவும் மரமாகவும் மனிதனாகவும் இரும்பாகவும் காப்பராகவும் எப்படி மாறிடுது, எல்லாம் மாறினாலும் அது எது என்னது, இதனுடைய காரணம் எது, ஆத்மா தான். ஆயால் நமக்கு தனித்தனியாக காணப்படும் பொருள்கள் எல்லாம் ஆத்மஸ்வரூபமாகத்தான் இருந்தது. ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் அந்த ஆத்மாவில் வந்து வெளிவந்ததுமே அவைகளுக்கு தனித்தனி பெயர் வந்தது. தனித்தனி பெயரும் உருவமும் வந்த மாத்திரத்தினால் அது வேறான பொருளாக ஆகவில்லை. அதுவாகத்தான் மண்ணிலிருந்து குடம் வந்தது. குடத்துக்கு ஒரு ஷேப் இருக்கு, வயிறு பெருத்து கழுத்து குறுகி அது அழகான ஒரு ஷேப் இருக்கு. இப்ப அந்த மண்ணில் குடத்துல மண்ணை தவிர வேற ஏதாவது இருக்கோ, மண்ணுத்தான், மண்ணை தவிர வேறு ஒன்றும் இல்லை, வெறும் மண்ணால் தான் செய்யப்பட்டது. அந்த குடத்துல மண்ணை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதை மண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறேள், குடம் என்று சொல்றேள். ஏனையா குடம் என்று சொல்கிறீர்கள்னா, அந்த மண்ணுக்கு இல்லாததான ஒரு ஆகாரம் ஒரு ஷேப் அதுக்கு இருக்கு. ஆகையால் வயல் பெருந்து கழுத்து குறுகி ஜலத்தை வைக்கக்கூடியதான ஒரு உருவம் அதுக்கு வந்திருக்கு. ஆகையால் அதற்கு நான் குடம் என்று பெயரிட்டேன். உருவம் வந்ததுனால பெயர் கொடுத்ததை தவிர அந்த குடத்துல மண்ணை தவிர வேற ஏதாவது இருக்கோ, இல்லை. அப்ப என்ன அதுக்காக ஏன் இப்படி வச்சிருக்காரு, அதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு சார். என்ன, வெறும் மண்ணா இருந்தா ஜலத்தை கொண்டு வந்து ரொப்பி வச்சுக்க முடியாது, குடமா இருந்தா ஜலத்தை ரொப்பி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு என்பதற்காக அதுக்கு ஒரு உருவம் வந்ததுமே அதற்கு வேற பெயரிட்டேன். நான் பெயரிட்டத்தினாலேயோ உருவம் வந்ததுனாலேயோ அல்லது அதனால ஒரு செயல் நாம் பண்ணுவதனாலேயோ அந்த மண்ணானது மண் இல்லாமல் குடம் மண் இல்லாமல் வேற பொருளாக ஆகவில்லை. குடம் மண்ணாகத்தான் இருக்கு, மண்ணே தான் குடமாக இருக்கு. இருந்த போதிலும் அதுக்கு நான் உபயோகிக்கிற முறை அது வேறு, அதுக்கு பெயர் வேறு, உருவம் வேறு. இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் அது மண்ணு தான் அப்படின்னு எப்படி சொல்றமோ அப்படி உலகங்கள்லாம் தனித்தனியாக வெவ்வேறு பொருளாக வெவ்வேறு பிரயோஜனத்துக்கு உபயோகப்பட்டிருந்த போதிலும் இவைகள்லாம் அதனுடைய ஆகாரங்கள் உருவங்கள் மாறினதுனால நமக்கு இப்படி வெவ்வேறு பெயர்களோட அழைக்கிறோமே தவிர இருக்கிறது எல்லாமே ஆத்மஸ்வரூபந்தான். ஆத்மாவை தவிர வேற ஒரு பதார்த்தமும் கிடையாது. ஏன், எல்லாவற்றையும் ஆத்மா தான் உண்டு பண்ணுது. ஒரு தங்கத்திலிருந்து வலை தோடு மோதிரம் செங்கிலி இத்தனை பண்ணினாலும் எல்லாமும் தங்கம் தானே, அதே விதமாகத்தான் எல்லாமும் ஆத்மஸ்வரூபம் தான். இல்லையே, எலிவேட்டட் ஸ்டேட்டட் இல்லையேன்னு சொல்றதுக்காகத்தானே உபனிஷத்து. இத்தனை நாளா கர்மாவும் உபாசனையும் பண்ணும் பொழுது பரமாத்மா வேறு, நான் வேறு, அவன் எனக்கு, நான் அவனுக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு பக்தி செய்து அவனால நமக்கு ஏதாவது சம்திங் கிடைக்குமான்னு பிரார்த்தனை பண்ணி இப்படி பண்ணி கொண்டிருந்தாள். அது சாதாரண நிலை. இப்பொழுது என்ன நிலைக்கு வந்திருக்கோம், அந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபமும் நம் இதயத்தில் இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபமும் ஒன்று அப்படின்னு அறிய வேண்டியதான நிலை, உண்மை அறிய வேண்டியதான நிலை இது. சயஸ்டாயம் பொருட்டே ஜெஸ்டா சா பாதித்தே ச ஏகான்னு உண்மை அறியக்கூடியதான நிலை. ஆகையால் அந்த எந்த பகவான் நீங்கள் இத்தனை நாளாக மிக உயர்ந்ததாக பூஜை பண்ணி ஜபம் பண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி உபாசனம் பண்ணி கொண்டிருந்தேடோ அந்த பகவான் தான் எங்கும் இருக்கார், எங்கும் அவரை பார்க்கக்கூடியதான உண்மையான ஒரு ஸ்வரூபம் நமக்கு இப்போ சொல்லப்படுது. ஏன் அதை எலிவேட் பண்ணோம்னு இல்லை, இப்போ அதை எலிவேட் பண்ணி அங்கேயே வச்சு இவ்வுலகமெல்லாம் உபயோகம் இல்லைன்னு சொன்னதான உலகத்தையும் அவர் நிலைக்கு எலிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதான்
சர்வம் பிரம்மமயம்,
அதான்
சர்வத்துக்கும்
நித்தியத்துவம் வராது. ஏன் வராதுன்னு அது மேலே போய் சொல்ல போகிறார். சர்வம் பிரம்மமயம்னு அனாத்மான பதார்த்தங்கள்லாம் உண்மைத்தானா அப்படின்னு கேட்டேன். உண்மை ஒன்று தான், அதை விட ரெண்டாவது பதார்த்தம் காணப்படலை. டிவி ஸ்கிரீன் இருக்கு, அதில் 1000 பொம்மை வருது. 1000 பொம்மை வர்றதுக்காக இங்கே நிஜமாக பொம்மை இல்லை, பொம்மை இருக்கிறதாக காணப்படுகிறது. பொம்மை இருக்கிறதாக காணப்பட்டாலும் இருக்கிறது என்ன, ஸ்கிரீன் ஒன்று தான். அதே விதமாக அதிர்ஷ்டான மாமன பிரம்மம் ஒன்று தான் இருக்கு, அந்த பிரம்மத்தில் இத்தனை பதார்த்தங்களும் காணப்படுகிறது. ஆகையால் உண்மையாக காணப்பட்டாலும் உண்மையாக காணப்படும் பொருள்களில் உண்மையாக இருக்கிறது அதிர்ஷ்டானமான பிரம்மம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பொழுது இந்த உலகங்கள்லாம் உண்மையாக நமக்கு அகப்பட்ட போதிலும் அதற்குள்ள அனுசியூதமாக அனுவித்தமாக எந்த ஒரு பிரம்மம் இருக்காரோ அவரே நாம் பார்க்கக்கூடியதான ஒரு நிலையாக இருக்கும். அப்பொழுதுதான் உலகமானது நம்மளை தாக்காது. என்னை விட வேறாக இருக்குன்னு சொன்னால் அதனால சுகமோ துக்கமோ வந்தோ என்ன தாக்கும், என்னை விட வேற இல்லை, என் ஆத்மா தான் எங்கும் இருக்கு எனக்குடியதான தீர்மானமான நிச்சயம் வருமையானால் உலகம் எதை பண்ணினாலும் நமக்கு ஒன்றும் பண்ண அப்படிங்கிற நிலையில போறோம். நான் கிஞ்சனமிஷது, அடுத்த வாக்கியம் உபனிடத்துல நான் கிஞ்சனமிஷது, அந்த ஆத்மாவை தவிர அந்நது வேற ஒரு பொருள் கிஞ்சனா எதுவும் ந மிஷது, மிஷத்துன்னு அசையலே தத்துவம். இந்த மிஷதுங்கிற பதத்துக்கு நம்ம முன்னாலேயே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், உன்மேஷம் நிமேஷம், உன்மேஷம் நிமேஷம். உன்மேஷம்னு கண்ணை திறக்கிறது, நிமேஷம்னு மோடுறது. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவடி பார்த்துருக்கோம். இங்க மிஷத்துன்னு என்ன அர்த்தம்? அசையலே, சிறிதேனும் அசையலே. மற்ற கை கால ஆட்டுறதை விட கண்ணு அசைக்கிறது ரொம்ப சுலபம். அது இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சின்னதான ஒரு அசைவு நம்ம சரீரத்துல. அப்படிப்பட்டதான் அதுதான் சின்னதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மூச்சு காத்து இருக்க பதில அது சில சமயத்துல சுந்தரப்ப அப்படின்னு விடுறான். ரொம்ப ஹெல்த்தி பீப்புள் கூட அந்த மூச்சு காத்து விடுறப்ப ஒழுங்கா விட மாட்டேங்கிறான். அதுக்கு எப்ப விடணும்? பிராணாயாமாதிகள் பண்ணினாத்தான் சரியா வரும். அது இல்லாத போனால் அவ இரெகுலரா விடுவா, அதனால பக்கத்துல இருக்கிறவளுக்கும் தொந்தரவு வரும். அவ புரட்ட விடுவா, புரட்ட விட்டா ஆத்துக்காரி டைவர்ஸ் பண்ணிடுவா. நம்ம ஊர்ல இல்ல, வெளியூர்ல நடந்த அவைகள்லாம் அப்படி ஒரு வித்தியாசம் வரும். ஆனா இந்த கண் அசைக்கிறது பார்த்தா இது வந்து இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சின்னது. இதான் ஸ்பந்தம்ன்றது. ஸ்பதி கிஞ்சிச்சலனே, இதை வச்சுட்டு ஒரு தனி ஸ்கூல் ஆஃப் தாட்டே வந்திருந்து ஸ்பந்தகாரிகா காஷ்மீர் பண்டிட்ஸ் சொல்றோம். விஜயான பைரவம், ஸ்கந்தகே, சிவசூத்திரங்கள், இப்படி திரிக சாஸ்திரம் இதெல்லாம் வந்திருக்கு. அது இருக்கட்டும். ஏன்னா விஷயம் வந்து அதோட சேர்ந்துச்சோம். மிஷத்துங்கிற பதத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. சிறுதேனும் வேற எந்த பொருளும் அசையலை. ஆத்மா ஒன்னு தான் இருந்தது. ஆத்மாவை தவிர அசையக்கூடியதான பதார்த்தம் சிறிதேனும் எதுவும் இல்லை அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு, இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இப்ப அதுக்கு பாஷ்யம். நானும் அந்யத் கிஞ்சன நகிஞ்சிதபி மிஷது, மிஷதுன்னா நிமிஷது. மிஷத்துங்கிற பதத்துக்கு நம்ம லோகத்துல புரிஞ்சுக்கிறது நிமிஷது. ஒரு உபசர்க்கத்தோட தான் சில பதார்த்தங்களை புரிஞ்சுட்டு வழக்கம் இருக்கிறோம். என்ன பண்றது? மானம்னா, மானம்னா அவமானமான, மானம்னா அகுமானமான, மானம்னா என்னது? இது அளக்கிற பொருளான. ஆனா பிரமாணம்னு சொன்னா நல்லா புரியுது. என்னன்னா சில பதார்த்தங்களை ஒரு உபசர்க்கத்தோட சேர்த்து சேர்த்து பழக்கி கொண்டோம் நம்ம. ஆனா அந்த பதத்தினுடைய நிஜமான அர்த்தம் என்ன, தாதுல இருந்த அர்த்தம் என்னன்னு வியாகரண வாசகனுக்கு தான் புரியும். மாங் மானேங்கிற தாதுல இருந்து வந்திருக்கு. மானம்னா அளவுகோல் அப்படிங்கிறதுக்காக வரும். மற்றவர்களுக்கெல்லாம் உலகத்துல எப்படி உபயோகப்படுத்துறோமோ அப்படித்தான் வரும். அதனாலதான் ஆச்சாரியால் மிஷத்துங்கிற பதத்துக்கு நிமிஷத்துன்னு அர்த்தம் பண்ணினார். நிமிஷத்துன்னா அசையறது இல்லை. அவ்வளவு வெறும் மிஷத்துன்னு சொல்றதை விட அதுக்கு என்ன அர்த்தம்? நிமிஷத்து. நகிஞ்சிதபி மிஷத்து நிமிஷத்து வியாபாரவது இதரத்வா. ஒரு செயலோட கூடினதோ செயலற்றதான பொருளோ இதரத்வான்னா நிமிஷத்துன்னு செயலோட கூடின பொருள், இதரத்வான்னா செயலற்றதான பொருள். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்தாவரமும் இல்ல, ஜங்கமும் இல்ல. ஜகதஸ்துஷா சூரியனை சொல்லும் பொழுது இவ்வுலகம் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டது. ஒன்று அசைகிற பொருள், இன்று அசையாததான பொருள். ஜடமான பொருள்கள் எல்லாம் அசையாது, வெச்ச இடத்துல இருக்கும். சேதனமான பொருள்கள்லாம் தான் இருக்கிற இடத்துல எங்கேயாவது போகும். சின்ன குழந்தை நம்ம அதில் தான் வச்சுட்டு போனில்லை, ஏன்னால் பக்கத்து பிளாட்டுக்கு போயிடும். ஏண்டா நார் அங்கே இன்னொரு பெண் குழந்தை இருக்கு, அதோட போய் விளையாடணும். குழந்தைகளுக்கெல்லாம் எப்படின்னா அவள் ஏஜ் குரூப்பில் இருக்கு, அவளோட வர்றது அங்கே போய் போடுறது. ஆனால் டேபிளோ சேரோ போட்டேன்னா அது போறதோ போகல. ஒரு சேதனமான பொருளாக இருக்குமே, ஆனால் அது தன்னிடத்துல இருந்து அசைஞ்சு அசைஞ்சு வேற எங்கேயாவது போகும். அசையாத பொருளுக்கு ஜடம் என்று பெயர். உலகமானது இந்த ரெண்டோட தான் சேர்ந்திருக்கு, ஸ்தாவரம் ஜங்கமம். இந்த ஸ்தாவர ஜங்கமமான ஜகத்து தஸ்துஷம் இந்த ரெண்டும் ஒரே ஆத்மா தான் அப்படின்னு சொன்னதுக்காகத்தான் நிமிஷத்து நிமிஷத்து வியாபாரவது. வியாபாரத்தோட கூடினது ஒரு செயலோட கூடினது, அல்லது இதரத்வா செயல் இல்லாத பதார்த்தமோ ஒண்ணும் இல்லை. யதா சாங்கியானாம் அனாத்ம பட்சபாதி ஸ்வதந்திரம் பிரதானம். சாங்கியால் என்ன சொல்ற? இந்த புருஷன் மாதிரியே ஒரு பிரதானம்னு ஒண்ணு இருந்ததுங்கிற அவர், அதுவும் நித்தியம் அதுவும் ஸ்வதந்திரம். அவத்வைதிகள் ஆத்மா ஒண்ணுத்தான் இருந்தது என்று ஒத்துக்கொள்ளல. பிரதானம் என்கிறது எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கு. அந்த பிரதானத்துல இருந்தா உலகங்கள்லாம் உண்டாச்சு. மூல பிரகிருதி ரவிகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருதய சத்த ஷோடசகஸ்த விகாரா ந பிரகிருதி நவிகிருதி புருஷா அப்படின்னு 25 தத்துவங்களை ஒத்துக்கொண்டவா அவ. ஆத்மா ஒண்ணு இருந்தது, புருஷன் ஒருத்தர் இருந்த, பிரகிருதினு ஒண்ணு இருக்கு. அந்த பிரகிருதியில தான் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என கூடியதான மூன்று குணங்கள் இருந்தது. அந்த மூன்று குணங்களோட கூடியதான ஒரு பிரகாரத்துல இருந்து அதுக்கப்புறம் மகத்தத்துவம் உண்டாச்சு.
மரங்கள் உண்டு. இதனுடைய சமச்சீர
கேட்டகரிக்கு சேர்ந்ததான பிரதானம் ஒண்ணு இருந்தது என்று சொல்றாளோ அப்படி இல்லை. ஆகையால் எங்க உபனிஷத்து என்ன சொல்றது? ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு அத்வைதம் தான் சொல்றது. காணாதானாம் அணவகா, அதே விதமாக காணாதாள் நியாயசாஸ்திரம் வாசிக்கிறவா, அவ என்ன சொல்ற? அணுக்கள் தான் இருந்தது. அணு எப்படி இருந்ததுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறேன்னா, இப்ப ஒரு பொருள் இருக்க, ஒரு கல் எடுத்துட்டு இந்த கல்லை உடச்சுட்டே போக்கும், எது வரைக்கும் உடைக்க முடியும்? அணு வரைக்கும் உடைக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால உடைக்க முடியாது. எது வரைக்கும் நீங்க உடச்சுட்டே போறீங்களோ ஆட்டம் வரைக்கும், அதுதான் சிருஷ்டி காலத்துல இருந்தது. அப்புறம் என்னாச்சு? ரெண்டு ஆட்டம் சேர்ந்தது ஒரு மாலிக்யூல் ஆச்சு, நாலு மாலிக்யூல் சேர்ந்தது பெரிய மாலிக்யூல் ஆச்சு. இப்படி சரி பெரிய பதார்த்தம் இருக்காது. நாம பாக்குறோமோ இல்லையோ, வெறும் தூசியா இருக்கும், தூசியா இருந்து கொஞ்ச நாளாக சேரும், அது ஒரு கனிபூதமா இருக்கும், ஒரு கல்லாட்டம் மாறும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பாம்பு புத்து பாருங்க, பாம்பு என்ன பண்றது? வெறும் மணல் தானே, அந்த மணல் வந்து புத்து மாதிரி தயார் பண்ணி சொன்னோம். அவ விவகாரம் என்ன ஆயிடுதுன்னு, அந்த மணலானது ஒன்னோட ஒன்னு சேர்ந்து எப்படி புத்து மாதிரி ஆச்சோ, அதே போல பரமாணுக்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து இவ்வளவு பெரிய உலகமாக ஆச்சு. நம்ம வீடுன்னு சொல்லிட்டு இருக்கோம், வீடு என்கிறத நம்ம எப்படி கட்டினோம்? வீடு வீடாகவா இருந்தது? இல்ல, செங்கலா தான் இருக்கு. இந்த செங்கல்லாம் கொளுத்துக்காரன் வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அதை அரடிக்கு அடிக்கி அது நடுவில் சிமெண்ட் போட்டு அதையே பிக்ஸ் பண்ணிவிட்டா இப்பொழுது வீடுங்கிறோம். இவ்வளவு பெரிய வீடு அப்படியே நம்மளால கட்ட முடியுமா செங்கல் இல்லாமல்? அது மாதிரி என்ன சொல்றது? பரமாணுக்கள்லாம் ஒரு ஷேப்ல வந்தது, அந்த ஷேப்ல வந்த பிறகு பொருளாச்சு. ஆகையால் இந்த பரமாணு ஆத்மா இல்ல, ஆத்மா வேற பரமாணு வேற. இந்த பரமாணுங்கள்லாம் பர்மனண்டா இருந்தது, சிருஷ்டி காலத்திலேயே இருந்தது, அதுக்கு நாசம் இல்லை, பரமாணுக்கள் ஒரு நாளும் அழியாது அப்படிங்கிற அவன். அதே விதமாக பிரளய காலத்துல பரமேஸ்வரன் என்ன பண்றார்? இந்த உலகம் எல்லாம் அழியட்டும்னு நினைக்கிறார். அடுத்த கஷணம் உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும், மனுஷியால மாடு, இந்த மரங்கள், வீடு, பில்டிங் எல்லாம் என்ன இருக்குன்னா, மலைகள் எல்லாமே பரமாணுக்களா போடும், அப்படியே ஆகாதுல பறந்துட்டே இருக்கு போகும். அதான் பிரளயம் தான். உபநிட்டத்துல என்ன சொல்றதுன்னு கவனிக்கல. கேட்டா யுக்தியினால மட்டும்தான் பேசுவான். உலகத்துல எப்படி கண்டோமோ அப்படி சாஸ்திரத்தை எழுதுறதுன்னு நியாய சாஸ்திரமும் சாங்கிய சாஸ்திரம், வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பார்த்து சொல்றதுங்கிறது உபநிஷத் சாஸ்திரம். அதான் வித்தியாசம். ஏதாச காணாதானாம் காணாதாள், அவர் தனாதர்ங்கிற ஒரு மகர்ஷி. அவர் என்னன்னு, அவர் அஹிம்சையில ரொம்ப பெரியவர். நாமெல்லாம் அப்படி எல்லாம் இருக்க முடியுமா நினைச்சு பார்த்தாலே கிடையாது. அவர் வயலுக்கு போவார், வயல்ல அந்த முத்தினான ஒரு நெல் இருக்கும் இல்லையா, அது தானா உதுந்து கீழே விழும், காத்துக்கு விழுந்து உதுந்து கீழே விழும். அந்த பொருளை எடுத்து, அந்த உதிர்ந்ததான நெல்மணிகளை எடுத்து அதனால சமைக்க அப்படி சாப்பிட வர கேட்டார். அந்த மரங்களுக்கு இலையோ அல்லது அதையோ பழத்தையோ பிரிச்சோமே ஆனால் அந்த ஜீவனுக்கு வலிக்குமோ இல்லையோ, அதுவும் நம்ம பண்ணப்படாது. அந்த அளவுக்கு அஹிம்சைய கதை. நம்ம முன்னோர்கள்லாம் இன்னொருத்தருக்கு எப்படியும் ஒரு விதமான ஒரு தீங்கு பண்ணப்படாது, அவளை சந்தோஷமா வைக்கணும்னு நினைச்சவா நம்ம மறைக்கிறோம். நாம இப்ப என்ன பண்றோம், எப்படியாவது இன்னத்தனை துன்புறுத்தினா நம்ம சந்தோஷப்படுத்தணும். உலகத்துல இப்ப குட்டிகளுக்கு என்னன்னா, இன்னொருத்தர் சௌக்கியமா இருந்தா நமக்கு இப்ப பிடிக்கல, நான் கட்டப்படுறேன்னா அவனும் படட்டுமே, இதுதான் நம்மளுடைய விவகாரம். சாட்டிஸ்பிளேட்டர் தான் இப்ப இருக்கணும். ஆனா பழைய நாள்ல அப்படி இல்லை. யாருக்கும் ஒரு மரம் கொடி இவைகளுக்கு கூட இந்த வழி வரப்படாது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவரவர் அவர் நம்ம முன்னோரும். அவர் தான் காடாதது. இது போல நம்ம மகர்ஷிகள்லாம் ஒவ்வொருத்தரும் அவ பேர் என்ன நம்ம நினைக்கிறோம்னா, அவ வாழ்க்கையில அவ எப்படி ஒரு உயர்ந்ததான ஒரு நியமங்களை வைத்துக் கொண்டிருந்தா, எப்படி வாழ்ந்தா, அதுனா உபநிஷத்து வாசி தெரிஞ்சுக்கணும். அப்படி வாழ்ந்தவர் ஆயால் காணாதானாம் அணவகா தத்வது இஹ அந்நது ஆத்மனஹா கிஞ்சிதபி வஸ்து வித்யதே. அதை தவிர ஆத்மாவை தவிர வேற பொருள் ஒண்ணும் இல்லை. அவ இல்லைன்னா என்ன இருந்தது? கிம் தரி ஆத்மா ஏக ஏவ ஆசீத் இத்யபிப்ராய. ஆத்மா ஒண்ணுத்தான் இருந்தது, ஆத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒண்ணும் இல்ல சார், ஆத்மா ஒண்ணுதான் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு? சகேட்சதா லோகான் சுருதாயதி. அவர் பார்த்தார், நான் ஒண்டியா தானே இருக்கேன், உலகங்களை உண்டு பண்ணவே அப்படின்னு நினைச்சார். ஏன் தான் இந்த ஐடியா வந்ததோ அவருக்கு, நம்மளை சுருட்டி பண்ணி நாமெல்லாம் திண்டாடிட்டு இருக்கும் பொழுது இதை பார்த்து சிரிச்சுண்டு என்ன விவகாரம், ஏன் இப்படி சுத்தி பண்ணினார் நமக்கு வந்து சயேட்சதா. அவர் யோஜனை பண்ணினார், பிளான் பண்ணினார், எந்த காரியத்தையும் டக்குன்னு பண்ணிவிட கூடாது. சகசா விததீத நக்ரியா, எந்த காரியத்தையும் நம்ம வந்து டக்குன்னு இமோஷனலா இதை ஆக்ட் பண்ண முடியாது. யோஜனை பண்ணுங்க, எப்படி பண்ண தீர்மானம் பண்ணுங்க, அப்புறம் ரொம்ப நேரம் யோஜனை பண்ணினா தப்பு இல்லை இந்த காரியத்தையும். ஆனா யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணி ஒரு காரியத்துல இறங்கின பிறகு மறுபடியும் அப்படி மாத்தினா என்ன சார், இப்படி மாத்தினா அதான் பண்ணப்படாது. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னால நல்லது வருதா கெடுதல் வருமா, இப்படி பண்ணினா நல்லதா அப்படி பண்ணினா நல்லதா, பெரியோர்கள் கேட்டு நம்ம அனுபவத்தை வச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவாட்டி அனுபவத்தை வச்சுட்டு நாலு பேரை கேட்டு ஒரு காரியத்தை நீங்க பண்ணலாம். ஆனா சில பேர் காரியத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பேஷண்ட் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் யோஜனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆகையால் இவர் என்ன பண்ணினார், யோஜனை பண்ணினார், எதை வச்சுட்டு யோஜனை பண்ணினார், நான் எந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண போறேனோ, எந்த மனுஷியா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்க போறேனோ, அந்த மனுஷியாளுக்கு என்னென்ன வேணும், இன்னைக்கு நீங்க மாம்பழம் சாப்பிடணும் உங்க உங்க பிராரப்த கர்மா இருந்தது என்றால் உங்களை சுட்டி பண்ணினா போறாது, மாம்பழத்தையும் சுட்டி பண்ணும், அந்த மாம்பழம் உங்களுக்கு வந்து சேரணும், அதை நீங்க சாப்பிடணும். இத்தனை விதமாக உங்க கர்மா எத்தனை இருக்கோ உலகத்துல அத்தனை பேருக்கும் எதுக்கு தகுந்ததான சகல பதார்த்தங்களும் நினைச்சு அப்படி எல்லாம் தயார் பண்ணி உலகத்தை சுட்டி பண்ணினார். இப்படி பண்ணணும்னா என்ன சார் வந்து மெகா கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கணுமா, இது போல ஆயிரம் ஆயுதமேக ஏவாக்கிறாசின்னு சுருதி ஆரம்பிச்சிருக்கு. ஐடியோகன்றது இவ்வுலகங்கள்லாம் நாம பார்க்கக்கூடியதான உலகங்கள்லாம் ஆத்மாவாகத்தான் இருந்தது, ஆத்மாவாகத்தான் இருக்குன்னு. இப்ப ஆத்மாவாக இல்லையோ, இப்பவும் ஆத்மாவா இருந்தது, முன்னாலேயும் ஆத்மாவா இருக்கு. வளையல் செங்கிலி மோதிரம் இவைகள்லாம் இப்ப தங்கமா இருக்கு, அது உண்டாகிறதுக்கு முன்னால அப்பவும் தங்கமாகத்தான் இருக்கு, தங்கமாக இருந்தது இப்ப தங்கமாக இருக்கு, முன்னால வெறும் தங்கமா இருந்தது தங்கம் என்று மட்டும் சொன்னோம், இப்ப தங்க வளையல் தங்க செங்கிலி தங்க மோதிரம் முதிரம் செங்கிலி மோதிரம் இவைகள்லாம் வெவ்வேறு பேரு வெவ்வேறு ஆகாரம் வந்திருந்த போதிலும் இந்த பெயரு ஆகாரம் உபயோகம் இவைகள் தான் புதுசா வந்ததே ஒழிய அதற்கு முன்னால அப்படியே தான் இருந்தது, வெறும் தங்கமாகத்தான் இருந்தது. அதே போல முன்னால வெறும் ஆத்மாவாக இருந்தது, இப்ப ஆத்மாவும் ஜகத்தாகவும் இருக்கு. ஜகத்துல தனித்தனி பொருள் வியாக்கிருதமாக பிரிக்கப்பட்டு இது டேபிள், இது மேஜர், இது தூண், இது மனுஷன், இது மரம், இது மாடு அப்படின்னு தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆகாரம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபயோகம் உண்டு. இவைகள்லாம் இப்ப இருக்கு, ஆனா முன்னால இவைகள்லாம் எப்படி இருந்தது, வெறும் ஆத்மாவாக இருந்தது. எப்படி சமுத்திரம் வெறும் ஜலமாகத்தான் இருக்கோ, அந்த ஜலத்திலிருந்து அலை என்றும் நுரை என்றும் குமிழ் என்றும் இத்தனை எத்தனை பதார்த்தங்கள் உண்டாரு, இவைகள்லாம் எப்பொழுதும் ஆத்மா வெறும் சமுத்திரம் தான், சமுத்திரமாக இருந்தது இப்பொழுது அந்தந்த பெயரோட இருக்கு, அந்தந்த பெயரோட இருந்தாலும் சமுத்திரம் எனக்கூடியதான அம்சம் அதை விட்டு போகவில்லை, அதே விதமாகத்தான் இருந்ததுன்னு சொன்ன சொன்ன பிறகு சயீட்சத லோகான்னு சுருஜாயதே சஹ, அந்த ஆத்மா ஈட்சதா பார்த்தார், ஆலோசனை பண்ணினார், யோஜனை பண்ணினார், என்ன லோகான்னு சுருஜாயதே உலகங்களை உண்டு பண்ணுவேன் என்று எண்ணினார், எண்ணி கருதி பிளான் பண்ணி உலகத்தை தயார் பண்ணினார். இப்ப தான் ஒரு பிளான் போட்டு தயார் பண்ணினார்னு சொல்லியிருக்கு, முன்னால் ஆயோஜனம் பண்ணி தயார் பண்ணினார் என்று சொல்வதனாலேயே நமக்கு என்ன தெரியறது, அந்த ஆத்மா என்கிறது சேதனம்னு தெரியுது. இப்படி சொல்றதுனால நமக்கு என்ன ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு, இந்த ஆத்மான்னு ஒரு பொருளை சொன்னேனே அந்த ஆத்மா என்கிறவர் சேதனர்னு எப்படி தெரியறது, யோஜனை பண்ணி தயார் பண்ணினார். எந்த காரியத்தையும் சேதனம் பண்றதா இருந்தால் நான் இப்படி பண்ணுவேன் என்ற மனதில் தீர்மானம் பண்ணி அப்புறம் பண்ணுவான், அதான் மனுஷனுடைய ஒரு சுபாவம். அதுவே ஜடமான ஒரு பொருள் பண்றதா இருந்தால் அது அப்படி பண்ணாது, அது மனுஷியால் எப்படி ஏவினா அப்படி பண்ணும். கார் இருக்கு, வண்டி இருக்கு, சைக்கிள் இருக்கு, அது மனுஷன் எப்படி திருப்பினா அப்படி திரும்ப, அதுக்குன்னு தனியா ஒரு யோஜனை கிடையாது. தூண் இருக்கு, தூணு மேல இதை வச்சோம்னா வீடு வச்சோம்னா தாங்கிட்டே இருக்கு அவ்வளவுதான், அந்த தூண் இங்க இருந்து அந்த பக்கம் திரும்பாது. ஏன், அது அச்சேதனம், அதனுடைய சுபாவம் அப்படித்தான். எப்ப நான் இதை யோஜனை உலகத்தை உண்டு பண்றேன் என்று கருதி அதை ஆலோசனம் பண்ணி அதற்கு பிறகு பண்ணினார் என்று சொல்லப்படுகிறதோ அப்பொழுது ஆத்மா என்கிறவர் சேதனர், அவர் சைத்தன்யத்துடன் இருக்கிறவர் அப்படின்னு தெரியறது அப்படின்னு. இப்படி பிளான் பண்ணினார், பிறகு இந்த உலகங்களை தயார் பண்ணினார். அது இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். சஹ சர்வஜ்ஞஸ்வாபாவ்யாத் ஆத்மா ஏகசன், அவர் சர்வஜ்ஞஸ்வபாவர், சர்வஜ்ஞஸ்வபாவம் எல்லாம் அறிந்தவர், உலகத்தை இல்லாமல் பண்றவர், உலகத்தை இல்லாமல் அறிந்தவரோ இல்லையோ, எந்த ஒரு செயலை நாம் செய்யணுமே என்றால் அச்செயலை பண்ணுவதற்கு எப்படி பண்ணுவது என்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டுமல்ல, அதை செய்யணும் எனக்குடையதான ஒரு ஆசை இருக்கணும், பிறகு அதை ஆக்சுவலா செய்யணும். அந்த மூணும் செஞ்சாதான் ஒரு மனுஷனுக்கு கர்த்தத்துவம் வரும். சமைக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி சமைக்கணும் என்கிறது தெரிஞ்சிருக்கணும், நான் சமையல் பண்ணணும் என்கிற ஆசையும் இருக்கணும், ஆக்சுவலா அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அப்பதான் சமைச்சான் அர்த்தம். சமைச்சாங்கிற ஒரு காரியம் ஒண்ணு சொன்னோமே ஆனால், சமைத்தாள் அப்படின்னு சொன்னேயானால் அவளுக்கு எப்படி சமைக்கிறது என்று தெரியணும், சமைக்கணும் என்கிற ஆசை இருக்கணும், ஆக்சுவலா அது என்ன பண்ணணுமோ அந்த செயலை பண்ணணும், அப்படித்தானே அந்த சமையல் எனக்குடையதான செயல் முடிஞ்சது என்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த பகவான் உலகத்தை உண்டு பண்ணினார், ஆத்மா உலகத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எப்படி உண்டு பண்ணணும் அவருக்கு தெரியணுமா இல்லையா? உலகங்கள் எல்லாம் எப்படி உண்டு பண்ணணும் தெரிஞ்சு அவருக்கு என்ன பேரு? சர்வஜ்ஞர் பேர். சர்வம் ஜானாதி, எல்லாமும் அறிந்தவர், ஆகையால் சர்வஜ்ஞர். ஆகையால் சஹா சர்வஜ்ஞ ஸ்வபாவியாது ஆத்மா ஏகசன் ஒன்றாக இருந்து ஈட்சதா பார்த்தார். என்ன பண்ண லோகான் சுருஜா இது வெறும் ஈட்சதான் எதை பாக்குறது நான் இதை பாக்குறேன் ஒரு விஷயம் சொன்னா இதை கொஞ்சம் சாயம் பண்ணுங்களேன் சரி பாக்குறேன் அப்படின்னு பாக்குறேன் சொன்னா என்னதான் பாக்குறது என்னைய பாக்குறது ஹெல்ப் பண்ணுங்க என்ன அர்த்தம் நம்ம ஏதாவது ஒரு சொன்னோம்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சரி நான் பாக்குறேன் அப்படிங்கிற பாக்குறேன்னா என்ன நான் யோஜனை பண்ணி தீர்மானம் பண்ணி என்ன செயல் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கணுமோ அந்த செயலை எடுத்துக்கிறேன் உலகத்தை உண்டு பண்ணுவேன் என்று கருதினார். நானு பிராகுத்பத்தேக அகாரிய கரணத்வாது கதம் ஈட்சிதவான். என்ன சுவாமி நீங்க சிருஷ்டிக்கு முன்னால அவர் பார்த்தார் கருதினார் அப்படிங்கிறதே அது எப்படி முடியும்? நடக்காத காரியத்தை நீங்க சொல்றீங்கள, ஏறப்பா முடியாது. ஒரு மனுஷன் பார்க்கிறதோ அல்லது யோஜனை பண்ணுவதோ எப்ப வரும்? சிருஷ்டி ஆன பிறகு வரும். ஒரு சரீரம் இருந்தா தானே கண்ணால பார்க்க முடியும், மனசு இருந்தால் தானே அது இப்படி பண்ணணும்னு ஆலோசனை பண்ண முடியும். இன்னும் சிருஷ்டியே ஆகல, பரமாத்மாவுக்கு சரீரமே வரல. சரீரம் இல்லாமல் அவர் எப்படி பார்ப்பார், எப்படி யோஜனை பண்ணுவார்? நீர் பாட்டுக்கு உலகமே உண்டாடுறதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்ல, ஆத்மா தான் இருந்தது அவர் கருதினா இருக்கிறல, அவர் எப்படி கருத முடியும்? மனசு இருந்தா தானே கருத முடியும், ஒரு சரீரம் இருந்தா தானே யோஜனை பண்ண முடியும், அவருக்கு தான் சரீரம் இன்னும் வரலையே. சிருஷ்டே பிராக் உற்பத்தே பிராக் பிராகுத்பத்தே அகாரிய காரணத்வாத் காரியகரணம்னா சரீரம், நமக்கு இருக்கக்கூடியதான இந்த சரீரம் பரமாத்மாவுக்கு இல்லையோன்னா, பரமாத்மாவுக்கு சரீரம் இல்லாத போனா அவர் எப்படி யோஜனை பண்ணுவார்? உயிர் இருக்கிற காலத்துல தானே சார் நம்ம யோஜனை பண்றோம், தூங்குறப்ப யோஜனை பண்றீங்களா இல்லையோ? சரீரம் இருக்கிறப்ப தானே யோஜனை பண்றேன், பரமாத்மாவுக்கு தான் இன்னும் சரீரம் உண்டாலையே, இப்ப தானே சிருஷ்டியே ஆரம்பிக்கிறேன் யோஜனை பண்ண போறார். அதுக்கு முன்னால அவருக்கு சரீரமே இல்லையே, கண்ணு காது மூக்கு நாக்கு ஒண்ணும் இல்லையே, மனசு இல்லையே, அவர் எப்படி யோஜனை பண்ணார்? நானு பிராகுத்பத்தே உற்பத்திக்கு முன்னால உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால அகாரிய காரணத்துவாது அவருக்கு காரிய காரணங்கள் இல்லாததுனால கை கால் மூக்கனாக புலன்கள் இவையெல்லாம் ஒண்ணும் இல்லாததுனால கதம் ஈட்சித்தவான், எப்படியா பார்த்தார் உலகத்தை பண்ணுவேன், எப்படி யோஜனை பண்ணினார்? நாயம் தோஷா, இது பெரிய தோஷமாகாது. ஏன் சர்வஜ்ஞ ஸ்வபாவியாத், நாமெல்லாம் கிஞ்சிக்காள், நமக்கு கண்ணு திறந்து பார்த்தா தான் விஷயம் புரியும், காத்துக்கு சத்தம் வந்தா தான் விஷயம் தெரியும். ஆகையால் நாமெல்லாம் கிஞ்சிக்காளா இருக்கிறதுனால அறிவை வரவழைத்துக் கொள்ளணும். அவரோ சர்வஜ்ஞர், எல்லாம் அறிந்தவர், ஆகையால் அவருக்கு இதனுடைய தயவு இல்லை. கண்ணால பார்த்தா தான் உலகம் தெரியணும்னு அவருக்கு இல்லை. ஒரு விஷயத்தை யோஜனை பண்றதுன்னு சொன்னா அதை பார்த்தா தான் யோஜனை பண்றதுன்னு இல்லை. நமக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம், நமக்கு யாராவது பேசினா தான் சத்தம் கேட்கும், அவருக்கு அந்த சத்தத்தினால வரக்கூடியதான அறிவு எப்பொழுதுமே. ஆகையால் ஆத்மாவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம் கிஞ்சிக்ஞாள், கிஞ்சிக்ஞாள் சிறிதறிவு உள்ளவர்கள், சிறிதறிவு உள்ளவர்களுக்கு மற்ற அறிவானது புலங்கள்னாலத்தான் வரும், அவருக்கு அப்படி இல்லை, அறிவு எப்பொழுதுமே இருக்கு, ஆகையால் புலங்களுடைய தேவை இல்லை. அதற்கு நாயம் தோஷா சர்வஜ்ஞ ஸ்வபாவியாத் ததாச மந்திரவர்ண, நீர் பாட்டுக்கு இப்படி சொல்றீங்களே அவருக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கு, எல்லாம் அறிந்தவர் அவர் என்றது எப்படி தெரியும் சொல்றது? வேதம் பாருங்க, அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா பஸ்யத்ய சக்ஷுஸ்ருணோத்ய கர்ணா. அபாணி பாதா, அவருக்கு கை இல்ல காது இல்ல சார், பாணின்னா கை, பாதம்னா கால். அபாணி பாதா, அவருக்கு கையும் இல்ல காலும் இல்ல, ஆனா ஜவனோ கிரகீதா, வேகமா ஓடுவார் சார். கிரகீதா எல்லாத்தையும் பிடிச்சு பாரு சார், கையே இல்ல எல்லாத்தையும் பிடிச்சு பாரு, காலே இல்ல ஓடுவாருங்கிற. அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா பஸ்யத்ய சக்ஷு சசுணோத்ய கர்ணா. பஸ்யத்ய சக்ஷு, கண் இல்லாமலேயே பார்ப்பார், காது இல்லாமலேயே கேட்பார், அது அவருக்கு தெரியும். ஆகையால் கண்ணும் காதும் இல்லையவருக்கு அவர் எப்படி யோஜனை பண்ணுவார் அப்படின்னு கேட்கிறேல, அதெல்லாம் நமக்கு தான் சார் கண்ணு காது வேணும், அவருக்கு அவைகள்லாம் வேண்டியதில்லை. சரியா, நாயம் தோஷா சர்வஜ்ஞ ஸ்வாபாவியா ததாஜ மந்திரவர்ணஹ அபாணிபாதோ ஜவனோ கிரகீதா இத்யாதி. கேன அபிப்பிராயடா இத்தியுச்சது, அவர் யோஜனை பண்ணினார், நரே உலகத்தை உண்டு பண்ணேன், எப்படி யோஜனை பண்ணார், என்ன யோஜனை பண்ணினார்? லோகான் அம்ப பிரபதினு பிராணி கர்ம பல உபபோகஸ்தான பூதான், உலகங்களை உண்டு பண்ணுவேன், உலகங்களை உண்டு பண்ணுவேன் என்றால் என்ன உலகங்களை? அம்ப பிரபதி நாம் அம்போ மரீதேர் மரம் ஆபோதோம்பரேண திவம் அப்படின்னு சொல்ற. அம்பா தேவலோகம், மரீச்சிஹி அந்தரிஷ லோகம், அம்போ மரீதேர் மரம் இந்த மனுஷிய லோகம், அதோம்பா இதுக்கு கீழே இருக்கக்கூடியதான நரகாதி லோகங்கள், இவைகளை திருட்டு பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சார். அம்ப பிரபதியின் அம்பானா தேவலோகம், மரீச்சின்னா அந்தரிஷ லோகம், மரம்னா நம்ம பூலோகம், ஆபகான இந்த பூலோகத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான நரகாதி லோகங்கள், இவைகளை எல்லாமே நான் சிருஷ்டி பண்ணுவேன் என்று நினைத்தாராம். லோகான் அம்ப பிரவர்த்தியின் பிராணி கர்ம பல உபபோகஸ்தான பூதான். ஆமா, இந்த லோகங்கள்லாம் ஏன் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, நான் பிராணிகளை சிருஷ்டி பண்ண போறேன், அந்த பிராணிகள் கர்மா பண்ணியிருக்க, அந்த கர்மாவுக்கு பலத்தை கொடுக்கணும், அந்த பலங்களை அவர் உபபோகம் அனுபவிக்கணும், அதற்கு அனுபவிக்கிறதுக்கு அவர் இடம் வேணும், அதற்காக நான் லோகங்களை சிருஷ்டி பண்றேன். ஆகையால் எப்படி நான் பிராணியை சிருஷ்டி பண்ண போறேன், அந்த பிராணிகளிடத்துல நிறைய கர்மா இருக்கு, பிராணிகளிடத்துல கர்மா இருக்கு, அவள்னா அந்த தட்டான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான அரக்குல தங்க பொடிகள்லாம் எப்படி ஒட்டிண்டு இருக்கோ அது மாதிரி பிராணிகள்லாம் மாயையில ஒட்டிண்டு இருக்கா, அவளை நான் சிருஷ்டி பண்ண போறேன், அவளுடைய மனசுல அவ பண்ணினதான புண்ணிய கர்மா பாப கர்மா இருக்கு, அந்த புண்ணிய கர்மா பாப கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வேண்டியதான பலன்களை நான் உண்டு பண்ணணும், அந்த பலன்களை அவ அனுபவிக்கணும், அவ அனுபவிக்கிற காலத்துல அவ ஒரு இடத்துல இருந்துதானே அனுபவிக்கடா, இங்க சாப்பிடணும்னு சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்து தானே சாப்பிடணும், அப்ப அதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அதே போல நாங்க கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு ஒரு இடம் வேணுமா இல்லையா, அதுக்காக உலகங்களை சிருஷ்டி பண்றேன். அதனால உலகங்களை எதற்காக சிருஷ்டி பண்ணினார்? பிராணிகளுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக. நாம எல்லாம் கர்மா பண்ணியிருக்கோம், நல்ல கர்மா கெட்ட கர்மா பண்ணியிருக்கோம், நாம அதுக்காக வேண்டியதான சுகம் துக்கமும் நம்ம அனுபவிக்கணும், அந்த சுகம் துக்கமும் அனுபவிக்கணும்னா நமக்கு ஒரு சரீரம் வேணும், சரீரம் வேணும்னா உலகங்கள் வேணும், அதை இருந்துதானே நம்ம அனுபவிக்க முடியும், ஆகையால் அதை உண்டு பண்றேன் நினைச்சாராம். அதனாலதான் இப்ப என்ன பண்ணும், பகவான் ஏன் சிருஷ்டிச்சாருன்னு கேட்கப்படாது, நீங்க பண்ணினதான கர்மாவை நீங்க அனுபவிக்கணும் என்கிறதுக்காக தான் சிருஷ்டிச்சார். அவருக்கு உலகத்தை சிருஷ்டிக்கிறதுனால அவருக்கு வரலாம், போன ஜென்மாவது போன பிரளயத்துக்கு முன்னாள் போன கல்பத்துல பண்ணிருக்கோம், பண்ணிட்டு இப்படியே வந்துட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றார், அந்த ஒரு நாள் பிரளயத்தை உண்டு பண்ணிவிட்டார், பிரளயம் ஆயிடுது, பிரளயம் ஆகும் பொழுது இந்த பிராணி கர்மாக்கள்லாம் மாயையில ஒட்டிட்டு இருக்கு, மறுபடியும் கொஞ்ச நாள் ஆகும் அந்த பலமானது அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சார். ஏன் உலகத்தை சுட்டி பண்ணி முதல் கல்பம்ங்கிறதே கிடையாது, அது அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமா, அதனாலதான் நம்ம சங்கல்பம் சொல்றது அத்திய பிரம்மணகா திதிய பரார்த்தேன்னு சொல்றோம், ஆத்திய பிரம்மணகான்னு சொல்லல, இப்பொழுது இருக்கக்கூடியதான இந்த பிரம்மத்தினுடைய திதிய பரார்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் இது அனாதி சம்சார், அனாதியா இருந்தாலும் ஞானம் வந்தால் போயிடும், எப்படி அனாதியாக இருட்டு இருந்தாலும் வெளிச்சம் வந்தா இருட்டு எப்படி போகிறதோ, அப்படி அனாதியாக சம்சாரம் இருந்தாலும் ஞானம் வந்தால் போகும். ஆகையால் ஒவ்வொரு பிரளயத்திலையும் ஜனங்கள்லாம் அப்படியே மாயில அமைங்கி போயிட்டா மறுபடியும் அவளை சிருஷ்டியானது ஏற்படும். டேப் ரெக்கார்டர் போட்டுட்டே இருக்கா, டக்குன்னு கரண்ட் போயிடுது, கரண்ட் போயிடுதுன்னா என்னாச்சு, அப்படியே நிக்கிறது, மறுபடியும் கரண்ட் வந்தா எந்த இடத்துல போச்சோ அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறான். அதே விதமாகத்தான் நாம கர்மா எது வரைக்கும் அனுபவிச்சோமோ அங்க நின்று போயிடுது, மறுபடியும் அதை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் சிருஷ்டி அங்கிருந்து அனுபவிக்கிறோம். அதுக்கு வேண்டியதான விவகாரங்கள்லாம் தயார் பண்ணி வைக்கிறார். அதனால உலகங்களை தயார் பண்றதுக்கு பரமாத்மாவுக்கு உலகத்தை தயார் பண்றதுனால என்ன சார் லாபம்னு கேட்கப்படாது. லாபம் அவர் எதற்காக தயார் பண்ணினார்? நீங்க கர்மாக்களை அனுபவிக்கணும்ங்கிறதுக்காக. நான் கர்மாவை அனுபவித்தானேனால் பரமாத்மாவுக்கு என்ன லாபம்? அப்படியே அவர் என்ன நினைக்கிறார், நீங்க கர்மாக்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னைக்காவது வைராக்கியம் வராதா, சத்சங்கம் வராதா? அப்பொழுது சத்சங்கம் வரும் பொழுது நல்ல வழியில திரும்ப மாட்டேல, நல்ல வழியில திரும்பி நிலையானால் உங்களுக்கு மோட்சம் வராதா? இதான் அவருக்கு அவ்வியாஜ கருணாமூர்த்தியா இருந்து கொண்டு நாம் எல்லோரும் அவரிடத்துல திரும்பி மோட்சத்தை பெறுவோமேயாக எனக்கூடியதான நல்ல எண்ணத்துலதான் உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். ஆனா உலகத்துல மனுஷியெல்லாம் என்ன நினைக்கிற, இந்த பரமாத்மா என்ன இப்படி துக்கத்தோட சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார், என்ன விளையாடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அப்படி இல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவாவாளுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி நீ கர்மா பண்ணிருக்க, இதுக்கு ஒரு சரீரம் இருக்கு, இந்த சரீரத்தை வச்சு நீ கர்மா அனுபவிச்சுன்று, இந்த கர்மா அனுபவிக்கிறதுக்காக என்னைக்காவது உனக்கு நல்ல குணம் வரட்டும், நல்ல வாழ்க்கை ஒரு சமயோகம் வரட்டும், வேதாந்தத்தை கேட்கட்டும், வேதாந்தம் கேட்டியானா உனக்கு க்ஷேமம் வரும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை தான் சொல்லியிருக்கார். கேன அபிப்ராயேனா இத்யா லோகான் அம்ப பிரபதியின் பிராணி கர்ம பல உபபோகஸ்தான பூதான் உசுருஜை சுருதேகமிதி இப்படி யோஜனை பண்ணி ஆலோச்சிய சா இமான் லோகான சிருஜதா, அவர் இந்த உலகங்களை சிருஷ்டி பண்ணினார். யதா இஹ புத்திமான், எப்படி சிருஷ்டி பண்ணினார் இவ்வுலகத்துல, எப்படி ஒரு புத்தியுடன் கூடியிருக்கக்கூடியதான தட்சாதி, தட்சா சம்ஸ்கிருதத்துல தட்சான தமிழ்ல தச்சர், இந்த தச்சன்கிற இடம்லயோ இந்த மரவேலை எல்லாம் சொல்றாரு, இது இந்த சம்ஸ்கிருத பதம் இது. தட்சாங்கிற பதம் தான் தச்சன், இந்த தச்சன்கிறவர் இந்த கார்பெண்டர், அவர் என்ன பண்றார், தட்சாதி ஏவம் பிரகாரம் பிரசாதாதின்னு சிறுகை, இப்படிப்பட்டதான பொருள்களை பண்ணுவேன் அப்படின்னு மனசுல முன்னாலேயே தீர்மானம் பண்ணிட்டார். ஒரு துவாரபந்தனம் பண்றதோ, இல்ல ஒரு ஜன்னல் பண்றதோ, இல்ல ஒரு டேபிள் சேர் பண்றதோ, இவைகளை பண்றதுன்னு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, முன்னால இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அவ்வளவு இருக்கணும், இவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படிங்கறது முன்னால தீர்மானம் பண்ணி அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த மரங்களை எல்லாம் கட் பண்ணி அது எப்படி உன்னோட ஒண்ணு சேர்த்து எப்படி பண்றானோ அப்படி. ஆகையா ஒரு பொருளானது பூர்த்தியான பிறகு அது எப்படி இருக்கும் என்கிறத மனதால நினைத்து அதுக்கு முன்னால செய்யறானவர். இது தச்சன் மட்டும் இல்ல, தச்சன் மட்டும் இல்ல, எல்லோரும் பண்றதத்தான். அதுல சமையல் பண்றான், ஒரு தொகையில அரைக்கிறா அப்படின்னா அரைச்ச பிறகு அந்த தொகையில் வாயில போட்டுனா எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உப்பு புளியும் மிளகா அப்படியும் போடுறான். முதல்லயே இப்படி போட்டு ஒருதான் டெஸ்ட் பண்றது இல்ல, இப்படி காரமா இருக்கணும் இதுவா இருக்கணும்னு சொன்னா அதனுடைய பரிணாமம் முடிந்த பிறகு அதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்கிறத மனசால யோஜனை பண்ணி அதுக்கு தகுந்தா போலத்தானே பண்ற. அதே விதமாக இவ்வுலகங்கள்லாம் உண்டான பிறகு எப்படி இருக்கணும் என்கிறத மனதால நினைத்து அதுக்கு தகுந்ததாக செயல் பண்ணினார். எப்படி சக எப்படி இவ்வுலகத்தில் புத்திமான் தட்சாதி, புத்திமானான தட்சாதி, தட்சாதி தச்சன் முதலியவர்கள் ஏவம் பிரசாரான் பிராசாதி பிராசாதாதி சிறுஜை, இப்படிப்பட்டதான பிராசாதாதிகளை வீடு உபரிகை இவைகளை சிறுஜை சிருஷ்டி பண்ணுவேன் என்று இது ஈட்சைத்வா யோஜனை பண்ணி, ஈட்சா அனந்தரம் அந்த யோஜனை முடிந்த பிறகு பிளான் முடிந்த பிறகு பிராசாதாதின்னு சிருஜதி பில்டிங்க கட்டுறார். ஒரு பிளான் ஒரு வீடை கட்டணும்னு என்ன பண்றாரு, அதுக்கு பிளான் போடுறாளா இல்லையா, ஆர்கிடெக்ட் வச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கரெக்டா போடுறாளா இல்லையா. அவர் பண்ணக்கூடியதான அந்த பொம்மையை பார்த்தா நமக்கு ஒண்ணுமே தெரியல, ஏதோ ஒரு சின்ன காகிதத்துல பண்ணி கொடுக்கல, எவ்வளவு பெட்ரூம் இதுக்குள்ளேயே போறாதுன்னு அது பொம்மை சார் இருக்கிறார், இப்படி போடுறதா ஒண்ணும் தெரியலையே, அது அவ்வளவுதான். இது இதுவும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் அந்த பள்ளம் நோட்டி வைக்கிற பாருங்க, அப்ப பார்த்தாலும் பில்டிங் ரொம்ப சின்னதா இருக்கா பாரு, பெட்ரூம் இவ்வளவு சின்ன படத்தானே போறாதுன்னு இப்ப அப்படித்தான் தெரியும். கட்டினபுரம் பாருங்க, கட்டினபுரம் கெட்டு போயிடுச்சு நான் என்ன பண்றதுன்னு, அதனாலதான் நீங்க வர வேண்டாம், நான் கட்டினபுருக்கு வாங்க பாருங்க, நமக்கு ஒண்ணும் தெரியாது. அங்க நோண்டி இருக்கிற பார்த்தா சின்னதா இருக்கா போலதான் காணப்படுறது. ஆனா அவளுக்கு தெரியும், அவ எப்படி இவ்வளவு கட்டினா இவ்வளவு அளவு வச்சா இவ்வளவு வரும் என்று அவளுடைய மனசுக்கு தெரியும். அது எப்படி தெரியும், அனுபவத்துல தெரியும், அவ படிப்புல தெரியும். அதே விதமாகத்தான் அது முடிந்த பிறகு அந்த செயல் இப்படி இருக்கும் என்கிறதை மனதால கருதி அதுக்கு தகுந்ததான செயலை முன்னால பண்ணுகிறார். புத்திமான் தட்சாதி ஏவம் பிரகாரான் பிராசாதின் சுருஜை, இது ஈட்சித்துவ அனந்தரம் பிராசாதாதின் சுருஜதி தத்வது. இதுவரைக்கும் மந்திரத்துக்காக தான் சொல்லியாச்சு. இப்ப அதுக்கு மேல ஒரு சந்தேகம். நானு சோபாதான தட்சாதிகி பிரசாதாதின்னு சிருஜதி இது யுக்தம். சாமி ஒரு தச்சர்னு சொன்னால் அவர் தச்சரானவர் வாசி ஒளி முதலிய பதார்த்தங்கள்லாம் கையில வச்சுட்டு இருக்க, அவர் எல்லாத்தையும் பண்றான்னு சொன்னா நன்னத்தான் இருக்கு. சோபாதான உபாதான பொருள்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், வாசி ஒளி அறம் இவைகள்லாம் வச்சுட்டு இருக்காரு, அவர் அதுக்கு தகுந்ததா எல்லா காய்ச்சலும் பண்றார். யுத்தம் நிருபாதானஸ்து ஆத்மா. ஆத்மா கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்டும் இல்ல. ஏன் இல்ல சார்? இனிமேல் சுட்டி பண்ணலையே, சுட்டி பண்ணினா தானே இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். வாசி ஒளி முதலிய பதார்த்தங்கள்லாம் எப்ப வரும்? உலகம் உண்டான பிறகு வரும். இவர் எப்படி இருக்கார்? உலகம் உண்டாறதுக்கு முன்னால் பிளான் பண்றார். ஒரு செயலை நம்ம பண்ணணும்னா அதுக்கு வேண்டியதான இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டாமா? ஒரு பேப்பர்ல ஒரு லெட்டர் எழுதணும்னா பேப்பர் வேணும், பேனா வேணும், கேல் வேணும், அதெல்லாம் வேணும், அப்புறம் டேபிள் வேணும் உட்காரதுக்கு, இத்தனையும் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா நம்ம? இவைகள் ஒண்ணுமே இல்லாம எப்படிதான் எழுதுறது? ஆகாசத்துல விரலாலே எழுத முடியும், அப்ப விரல் வேணுமோ தான். எப்படி உங்களால எழுத முடியும்? ஒரு பொருளும் இல்லையே, ஒண்ணுமே சிருஷ்டா இல்லையே, திருஷ்டி பண்ணலையே அவர். அவர் எப்படி திருஷ்டி பண்ணுவார்? அது எப்படி யோஜனை பண்ணி எப்படி பண்ணுவார்? நான் சோபாதான தட்சாதி, உலகத்துல தச்சன் என்கிறவர் அநேக பொருள்களை உடையறவரா இருக்கிறார். பாசி ஒளி அறம் இவைகள்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது அவர் உலகத்தை இந்த பொருள்களை தயார் பண்ணுகிறார் என்கிறது ரைட்டு தான். ஆனால் நிருபாதானஸ்து ஆத்மா, ஆத்மாவோ என்றால் அவர்கிட்ட ஒரு பொருளும் இல்லை. அவர் எப்படி லோகான் சிருஜதி, கதம் லோகான் சிருஜதி, எப்படி உலகத்தை உண்டு பண்ணுவார்? இது நைட தோஷா, அது ஒரு பெரிய தப்பாது. சலீல பேனஸ்தானியே ஆத்மபோதே நாமரூபே அவ்யாக்கிரதே ஆத்மைக சப்த வாச்சியே வியாக்கிரத பேனஸ்தானியஸ்தி ஜகத உபாதான பூதே சம்பவத. உமக்கு இந்த சந்தேகம் வரப்படாது என்பதற்காகத்தான் நான் முன்னாலேயே இன்னொரு திருஷ்டாந்தம் சொன்னேன். நீர் என்ன கேள்வி கேட்கிறேன்? ஒரு தச்சனா இருக்கிறாயனால் தச்சன் ஒரு மேஜையை பண்றதுன்னா அந்த மேஜை பண்றதுக்கு அவருக்கும் நிறைய பொருள்கள் வேணும், பலகா வேணும், அறம் வேணும், ஒளி வேணும், வாசி வேணும், ஆணி வேணும், இத்தனை இருந்தா தானே பண்ணுவார். அது இல்லாம எப்படி சார் பண்ணுவார்? அதே போல இவர பெரிய உலகத்தை உண்டு பண்றதுக்கு அவருக்கு நிறைய பொருள் வேண்டாமா அப்படின்னு கேக்குறேன். சமுத்திரத்திலிருந்து நொர வந்தது, சமுத்திரத்திலிருந்து அலை வந்தது, சமுத்திரத்திலிருந்து குமிழ் வந்தது. இந்த இவைகள்லாம் சமுத்திரம் எதை எடுத்து பண்ணிட்டு, சமுத்திரம் வேற ஏதாவது பொருளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அலையை தயார் பண்ணித்தா, வேற ஏதாவது வாசி ஒளிய வச்சுட்டு நொரைய தயார் பண்ணித்தோம்? தன்னிடத்துல தானே, தன்னிடத்திலிருந்து தான் உண்டு பண்ணி. சமுத்திரத்திலிருந்து அலை எப்படி வந்தது? தனக்கு தானே வந்தது. சமுத்திரத்துல குமிழ் எப்படி வந்தது? வேற இன்னொன்னால வரல, அது காத்துப்பட்டது சார். அது அப்புறம் சமுத்திரம் வேற இன்னொரு பொருளை தான் எடுத்துக்கொண்டு, நாம் எழுதுறதுக்கு பேனா எடுத்துக்கிறா போல, பென்சில் எடுத்துக்கிறா போல, பேப்பர் எடுத்துக்கிறா போல, வேற ஏதாவது ஒரு பொருளை கொண்டதா இல்லையோன்னா அதே மாதிரிதான். எப்படி சமுத்திரமானது அலையும் நுரையும் உண்டு பண்ணுவதற்கு இன்னொரு பொருளுடைய சகாயம் இல்லாமல் தனக்கு தானே தன்னிடத்தில் தான் எப்படி பண்ணி கொண்டதோ, அதே விதமாக தான் பிரம்மமானவர் உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது தன்னிடத்திலிருந்தே பிரம்ம உலகத்தை உண்டு பண்ணினார். சலில பேனஸ்தானியே, சலிலம் ஜலம், பேனம் நுரை, இப்படிப்பட்டதான ஆத்மபூதே நாமரூபே தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான நாமரூபங்களை அவ்யாக்கிருதே பிரிக்கப்படாமல் தன்னிடத்தில் இருந்தது. ஆத்மீக சப்த வாச்சு, அது வரைக்கும் இந்த உலகங்கள்லாம் ஆத்மா ஆத்மா என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதிலிருந்து வியாக்கிருத பேனஸ்தானிய, சமுத்திரத்திலிருந்து நுரையானது எப்படி தனியாக வெளியில வந்ததோ, அதே விதமாக ஆத்மாக்குள்ள இருந்ததான உலகமானது ஜெகதா உபாதான பூதே சம்பவதா. எப்படி இவ்வுலகமானது ஆத்மாக்குள்ள இருந்தது, ஆத்மாவா உபாதானமா? தஸ்மாத் ஆத்மபூத நாம ரூப உபாதான பூதா தன், தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான நாம ரூபங்களுக்கு தானே உபாதானமா இருந்து கொண்டு சர்வஜ்யா எல்லாம் அறிந்ததான ஆத்மாவானவர் ஜகத் நிர்மிமீதே உலகத்தை உண்டு பண்ணினார். இத்யவிருத்தம். ஆகையா தனக்குள்ள இருந்ததான பதார்த்தத்தை தானே வெளிவிட்டார். மூச்சு காத்தானது உள்ள இருக்கிற காத்தை எப்படி நாம வெளியில விடுறோமோ அதே விதமா இந்த மூச்சு காத்த வெளியில விடுறதுக்கு வேற ஏதாவது சகாயத்தை பாக்குறோமா? இல்ல, சகாயத்தை பார்த்தான்னா இனிமேல் அவ்வளவுதான் அர்த்தம். எப்படி மூச்சுக்கா தாரது எப்படி ஒன்னொருத்தருடைய தயவு இல்லாமல் வேற எந்த பொருளுடைய சகாயம் இல்லாமல் தாரா வெளியில வருதோ அதே விதமாகவே உலகங்கள்ல நிஸ்வசிதமே தத்து எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக எல்லாமே தாரா மூச்சுக்காத்த வழியாக வெளியில வந்தது. அப்படி இன்னொருத்தருடைய தயவில்லாமல் தனக்குத்தானே தனக்குள்ள இருக்கக்கூடியதான பொருள்களை தான் வெளியிட்டார். தஸ்மாத் ஆத்மபூத நாமரூப உபாதான பூத தன்னிடத்தில் மறைந்து கிடந்ததான நாமரூபங்களை வெளிக்கொண்டு வந்தார் சர்வஜ்ஞா. அப்படிப்பட்டதான சர்வஜ்ஞன் ஜெகன் நிர்மிமீது உலகத்தை உண்டு பண்றார். இது அவிருத்தம், அதுல ஒரு தோஷமும் இல்லை. இது ஒரு வழி சொன்னார். அதவா அப்படி இல்லாமல் இன்னொரு வழியில் சொல்றார், யதா விஞ்ஞானவான் மாயாவி நிருபாதான ஆத்மானமேவ ஆத்மாந்தரத்தேன ஆகாதேன கச்சன்னிவ நிர்மிமீதே ததா சர்வஜ்ஞா தேவா சர்வகத்தி மகாமாய ஆத்மானமேவ ஆத்மாந்தரத்தேன ஜெகத்ரூபேன நிர்மிமீதே இது யுக்த தரம். இன்னொரு பட்சம் கொண்டு சொல்றார், இந்த மாய பண்றானே மேஜிக் பண்றானே அவன் என்ன பண்றான், எல்லாரும் பாருங்கோ பாருங்கோன்னு சொல்லி ஒரு தாம்பு கயிறு ஆகாசத்துல வீசுறான். தாம்பு கயிறு ஆகாசத்துல வீசினா அது எப்படி நிக்கிறது, நீங்க வீசினா உங்க மேலேயே விழருது. ஆனா அவர் வீசினா என்ன பண்றதுன்னு ஒரு டியூப் மாதிரி நிக்கிறது. அவன் என்ன பண்ண ஒரு கத்தி எடுத்துட்டு தானே அந்த கயிறை புடிச்சுட்டு மேல ஏறினார். மேல ஏறி நம்ம மேல பார்த்தோமையானால் அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் ஒரு கத்தியை வச்சிருக்கான். இவர் என்ன பண்ணினார், அந்த கத்தியால அவனுடைய கையும் காலையும் வெட்டினார். வெட்டினா கீழே விழருது, ரத்தத்தோட கீழே விழுந்தது. அடுத்த கணம் என்ன பாருங்க, எல்லாரும் நான் வெட்டிவிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுடைய கூட்டத்தில இருந்து உள்ள இருந்து வெளியில வர்றார். இதுல அந்த ஆகாசத்துல இருந்தவர் ஒரு ராட்சசர் ஒருத்தர் இருந்தானே அவனை வெட்டினாரு அவன் நிஜமா, இல்ல தாம்பு கயிறு புடிச்சுட்டு ஏறி போனானே அவன் நிஜமா, இல்ல ஜனங்களுடைய கூட்டத்தில இருந்து ஒருத்தன் வந்தானே யார் நிஜம்னா? அப்ப என்ன இவைகள்லாம் காணப்படுகிறது. நிஜமாக இருக்கிறவன் நம்ம கூட்டத்திலேயே இருக்கிறவன் அவன் தான். அவன் மேலையும் ஏறல யாரையும் கொல்லல. சோ கொந்தவன் என்று நினைத்ததும் போய், கொல்லப்பட்டவன் என்று நினைத்ததும் போய், ஆனா யாரு கீழே இருக்கான் பார்த்தா பூமிஷன் அவன் தான் மெஜிஷியன். உமக்கு அப்படியெல்லாம் இருக்கிறதாக காண வச்சார். அதே விதமாக உலகங்களை எல்லாம் தான் சிருஷ்டி பண்ணினா போலையும் உலகத்துல சிருஷ்டமான பதார்த்தங்கள் இருக்கிறதாகவும் நமக்கு காணப்பட்டாரே தவிர வசுதா இருக்கிறது ஒண்ணுதான். எப்படி டிவி ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் தான் இருக்கு, அதுல பாக்குற ப்ரோக்ராம் எல்லாம் ஏதாவது ஒரு பொருளாவது அங்க இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். அது எங்கேயோ நடக்கிறதுங்கிறது வேற, நீங்க பாக்குற இடத்துல அது இருக்கோ இல்ல. அதே விதமாகத்தான் இத்தனை பதார்த்தங்களும் பரமாத்மா தன்னிடத்துல இருந்து தான் சிருஷ்டி பண்ணதா காண்பித்தார் அப்படின்னு தான் உண்மை. இது யுக்த தாரம் சொல்ல வர இதனுடைய மேல்